ஐரோப்பா வாழ் தமிழ் மக்கள் தம் உறவுகளோடு உரையாட ஒப்பற்றதோர் தெரிவு எல் மொபி மொபைல் போன். அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் 2 சிம்கள் இணைக்கக்கூடிய வசதியுடன் எல் மொபி மொபைல் போன்கள் இப்பொழுது ஐரோப்பிய சந்தையில் மக்களது ஏகோபித்த அபிமானத்தை பெற்று வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கான விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். தொடர்பு கொள்ளுங்கள் 0031-2068-9387 www.l-mobi.com. எல்மொபி மொபைல் போன், a brand for dual sim phones.
எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள்.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கு உண்மைகள். கருணா விவகாரம் பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கருணாவின் பிரிவு அறிவிக்கப்பட்ட காலம் என்பது ஒரு முக்கியமான தேர்தலை தமிழினம் எதிர்கொண்டிருந்த காலகட்டம். ஆண்டு பொது தேர்தல். தமிழ் மக்கள் தமக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கின்றார்கள் என்பதை உலகிற்கு நிரூபிப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் தமது கரங்களில் எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மிக முக்கிய ஜனநாயக ஆயுதம்தான் 2004 நாடாளுமன்ற தேர்தல். தமிழ் தேசிய கூட்டமைப்பை புலிகள் அமைப்பின் சார்பில் களமிறக்கி அந்த கட்சிக்கான தமது ஆதரவை கிட்டத்தட்ட பகிரங்கமாகவே வழங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெறச் செய்து தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவு தமக்கு இருக்கின்றது என்பதை உலகிற்கு கூறுவதற்காக விடுதலை புலிகள் அந்த தேர்தலில் காய் நகர்த்தியிருந்தார்கள். கருணா தரப்பை பொறுத்தவரையிலும் அந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் இருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 80% நிலப்பரப்பையும் அம்பாறை மாவட்டத்தின் சுமார் 50% நிலப்பரப்பையும் தமது பூரண கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த கருணாணியினர் அரசியல் ரீதியாகவும் தமது கரங்களை பலப்படுத்த அந்த பொது தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள நினைத்திருந்தார்கள். அதனால் 2004 பொது தேர்தலை கருணாணியினர் மிகவும் கவனமாக கையாள ஆரம்பித்திருந்தார்கள். தேர்தலில் போட்டியிடும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் தமிழ்த் தேசியம் பற்றியோ, வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் பற்றியோ, அல்லது தமிழீழ தேசிய தலைவர் பற்றியோ தமது தேர்தல் பிரச்சாரங்களின் போது பேசக்கூடாது என்று கருணா தரப்பினரால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தியை மாத்திரமே முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கருணா தரப்பினரின் உத்தரவாக இருந்தது. மட்டக்களப்பின் அபிவிருத்தி என்கின்ற அரசியல் அறைகூவலுடன் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதனூடாக கருணாவின் பின்னால் கிழக்கு மாகாண மக்கள் நிற்கின்றார்கள் என்கின்ற கருணாவின் அரசியலை நியாயப்படுத்திக் கொள்ள கருணா தரப்பினர் நினைத்திருந்தார்கள். கிழக்கில் தமது தரப்பு ஆதரவாளர்களின் வெற்றியினூடாக தமிழ்த் தேசியம் என்கின்ற விடுதலை புலிகளின் அடிப்படை கோட்பாட்டை சிதறடிக்கும் மறைமுக நோக்கமும் கருணா தரப்பினரிடம் காணப்படவே செய்தது. கருணாவின் அரசியல் நகர்வுகளுக்கு மட்டக்களப்பில் ஒரு மிகப்பெரிய முள்ளாக இருந்தவர் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முதன்மை வேட்பாளரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சிரேஷ்ட உபதலைவருமான திரு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள். ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கருணா தரப்பினரின் தேசிய விரோத நிபந்தனைகளுக்கு கட்டப்பட முடியாது என்று பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார். 2004 மார்ச் மாதம் 14 மட்டக்களப்பில் புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கரடியனாறு தேனகம் விருந்தினர் விடுதிக்கு கூட்டமைப்பு வேட்பாளர்களை அழைத்த கருணாவின் சகாக்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான தமது முடிவினை அறிவித்திருந்தார்கள். அங்கு சென்றிருந்த மற்றைய வேட்பாளர்கள் கருணாவின் நிபந்தனைக்கு கட்டப்பட்டு செயற்பட தயார் என்று அச்சத்துடன் கருணா தரப்பிற்கு அறிவித்த போது திரு ஜோசப் பரராஜசிங்கம் மாத்திரம் அந்த நிபந்தனையை ஏற்று செயற்பட முடியாது என்று அறிவித்துவிட்டு வெளியேறியிருந்தார். கருணாவின் முக்கிய சகாக்களான துரை, விசு, ராபர்ட், ஜியா, யோகா, பிரேமினி, காயா போன்ற முக்கிய பொறுப்பாளர்கள் மத்தியில் தனது நிலைப்பாட்டை திரு பரராஜசிங்கம் தெளிவுபடுத்தியிருந்தார். கடந்த 40 கட்டி காத்து வந்த தனது கொள்கையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக கைவிட முடியாது என்று தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயக கோட்பாடு, தமிழ் தேசியம் போன்றவற்றை கைவிட முடியாது என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். வயதில் சிறியவராக இருந்த போதிலும் தமிழினத்திற்கு ஒரு தலைநிமிர்வை ஏற்படுத்தி தந்த தமிழீழ தேசிய தலைவரை கடந்த பல வருடங்களாக தான் தனது உள்மனதில் வைத்து பூசித்து வருவதாகவும், எக்காரணம் கொண்டும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் கருணாவின் சகாக்களிடம் தெரிவித்திருந்தார். அத்தோடு தேசிய தலைவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊர்வலங்கள் மற்றும் உண்ணாவிரத நிகழ்வுகளில் தான் பங்கு பெற்றப் போவதில்லை என்பதையும் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்த தனது நிலைப்பாட்டை கேட்டு சற்று ஆடிவிட்டார்கள் கருணாவின் சகாக்கள். ஜோசப் பரராஜசிங்கம் தேர்தலில் போட்டியிடுவது பற்றி தாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று கருணா தரப்பு கூறிய போது, தான் கடந்த 40 கட்டி காத்து வந்த கொள்கைகளை ஒரு அற்ப பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக கைவிட தயாரில்லை என்று குறிப்பிட்டு வந்திருந்தார் ஜோசப் பரராஜசிங்கம். தொடர்ந்தும் அவர் மட்டக்களப்பில் மேற்கொண்டு வந்த தேர்தல் பிரச்சாரங்களில் தனது நிலைப்பாட்டை மக்கள் முன்னிறுத்தியே செயற்பட்டு வந்தார். ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த கருணா குழுவினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். மட்டக்களப்பு நகரில் முதலியார் சின்னலபை வீதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்து ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களை குறிவைத்து காத்திருந்தது அந்த குழு. இது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்தன் அவர்களின் சாட்சி.
மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த தேர்தலிலே தலைமை வேட்பாளராக இருந்து சுயமாக அவர் செய்ய முடியாமல் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் என்று நான் கூற வேண்டும். அந்த அந்த வீட்டிலே இருந்து வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவர் அந்த அந்த மட்டக்களப்பு நகரிலே இருந்து கூட நடமாட முடியாத அளவிலே அவரை அங்கு பணைய கைதிகளாக இவர்கள் விடுதலை புலிகளிலே இருந்து இந்த கர்ணா போன்றவர்களின் குழுவினர் வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் அந்த பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட முடியாமல் போயிருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அந்த முதலாவது தேர்தலை நாங்கள்
தேர்தலில் மட்டக்களப்பில் குறைந்தது 4 ஆசனங்களும் அம்பாறையில் 1 ஆசனமுமாக மொத்தம் 5 ஆசனங்களை கைப்பற்றும் சாத்தியம் கருணாநிதருக்கு இருந்தது. தேர்தலில் கருணாநிதர் இந்த பெறுபேறுகளை பெறுவதன் மூலம் 3 வழிகளில் அவர்களுக்கு சாதகமானதொரு சூழ்நிலை உருவாகும் என்று அவர்கள் கணிப்பிட்டிருந்தார்கள். முதலாவது, அவர்கள் நிலைப்பாட்டிற்கு கிழக்கு வாழ் மக்களின் ஆதரவு இருக்கின்றது என்பதை உலகிற்கு கூறுவது. இரண்டாவது, அமைய இருக்கும் தொங்கு பாராளுமன்றத்தில் தன்னிடமுள்ள 5 ஆசனங்களை வைத்துக் கொண்டு பேரம் பேசுவது. மூன்றாவது, அரசியல் ரீதியாகவும் தாம் பல மாணவர்கள் என்பதை உலகிற்கு காண்பித்து அங்கீகாரத்தை பெறுவது. தமது இந்த அரசியல் நகர்வுகளுக்கு கருணாநிதர் பயன்படுத்திய ட்ரம்ப் கார்டு, அதாவது துருப்புச் சீட்டு திரு ராஜன் சத்யமூர்த்தி. ராஜன் சத்யமூர்த்தி. மட்டக்களப்பு மண்ணின் மைந்தன்கன்று மேடுகளில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு வலம் வந்த ஒரு தலைவன். மட்டக்களப்பு மண் பற்றி நிறையவே பேசிய இவர் உண்மையிலேயே மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல. அம்பாறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இந்த உண்மையை பகிரங்கமாக ஒருபோதும் வெளிப்படுத்துவது கிடையாது. தன்னை ஒரு மட்டக்களப்பு மண்ணின் புதல்வன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டுதான் மட்டக்களப்பில் அரசியல் செய்து வந்தார். ராஜன் சத்யமூர்த்தியை ஒரு செயல் வீரன் என்றும் அழைப்பார்கள். ஒரு விடயத்தை ஒப்படைத்துவிட்டால் அதனை செய்து முடிப்பதில் ராஜன் சத்யமூர்த்திக்கு இணை யாருமே கிடையாது. அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒருவர். எதிரியிடம் சென்றாவது தனது காரியத்தை முடித்துவிட்டு வரக்கூடியவர். இன்னும் குறிப்பாக கூறுவதானால், தனது காரியங்கள் முடிய வேண்டுமானால் எத்தனை காலமானாலும் எதிரியின் காலடியிலேயே தங்கிவிடக்கூடியவர். ராஜன் சத்யமூர்த்தி அவர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால், தமிழ் மக்களது எதிரியின் காலடியில் கிடந்துதான் அவர் வாழ்க்கை நடத்தி வந்திருந்தார். ராஜன் சத்யமூர்த்தி ஐக்கிய தேசிய கட்சியின் பாசறையில் வளர்ந்தவர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக 2 தடவைகள் தேர்தலில் போட்டியிட்டவர். 90களில் மட்டக்களப்பு மக்கள் மீது சிங்கள இராணுவம் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டு தமிழ் இளைஞர்களை டயர்களில் போட்டு எரித்த காலப்பகுதிகளில் இவர் அதே சிங்கள இராணுவத்தினருக்கு ஏஜென்டாக செயற்பட்டவர். சிங்கள இராணுவ அதிகாரிகளுக்கு விருந்து வைப்பதிலும் அவர்கள் கைது செய்த தமிழறிஞர்களை விடுவிப்பதற்காக அவர்கள் சார்பில் நின்று பேரம் பேசுவதையும் தனது பிரதான தொழிலாக செய்து வந்தவர். மட்டக்களப்பில் கடமையாற்றிய ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகள் விடுமுறையில் செல்லும் போது வர்த்தகர்களிடம் பணம் சேகரித்து அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைக்கும் தேச சேவை செய்தவர்தான் இந்த ராஜன் சத்யமூர்த்தி. 2002 பொது தேர்தலின் போது இவருக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமை வேட்பாளர் பதவி கொடுக்க தவறியதால் கட்சியை விட்டு வெளியே வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். சமாதான காலத்தில் கருணாவிற்கு மிகவும் நெருக்கமாகி விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு முக்கிய பிரமுகராகவும் தன்னை மாற்றிக்கொண்டார். கருணாவை நோக்கி வெளிச்சக்திகள் நகர்வினை மேற்கொள்வதற்கு இந்த ராஜன் சத்யமூர்த்தியே பிரதான காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. இவர் மூலமாகவே கருணா வெளிச்சக்திகளுக்கு சூரம் போயிருக்க வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் அந்த நேரத்தில் பரவலாகவே பேச்சடிபட்டு வந்தது. ராஜன் சத்யமூர்த்தி தலைமையிலேயே யாழ் வர்த்தகர்கள் மட்டக்களப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த இடத்தில் நோக்கத்தக்கது. மட்டக்களப்பு மண் பற்றாளனாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தேர்தல் களத்தில் வலம் வந்து கொண்டிருந்த ராஜன் சத்யமூர்த்தி தான் வெற்றி பெற்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சர் பதவியை பெற்று மட்டக்களப்பை அபிவிருத்தி செய்வேன் என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் பற்றி அந்த நேரத்தில் கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்க தலைவராகவும் அகில இலங்கை ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் தலைவராக கடமையாற்றி வருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரத்னம் அவர்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றார்.
எப்பொழுதுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுதலை புலிகள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்த வேண்டும், வடக்கு கிழக்கு சிறிது பிரதேசவாதத்தை உருவாக்க வேண்டும் என்றே ஸ்ரீலங்கா அரசாங்கமும் திட்டமிட்டு செயற்பட்டது. அதற்கு துணையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீண்ட காலமாக ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர் இருந்த சிலர் அதில் முன்னின்று செயல்பட்டார். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராயிருந்த மௌனோஸ்தானி, வர்த்தக சங்க தலைவராயிருந்த ராஜன் சத்யமூர்த்தி மற்றும் அலிசாகிர் மௌலானா போன்றவர்கள் முக்கியமான இதில் முக்கியமானவர்கள். முக்கியமாக ராஜன் சத்யமூர்த்தி இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர். அவர் மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்பு வர்த்தக சங்க தலைவராக இருந்த அதே சமகாலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராகவும் இருந்தார். இவர் யார் யார் மட்டக்களப்புக்கு இராணுவ தளபதிகளாக பிரிகேடியர்களாக வருகிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைக்கின்ற ஒரு நபராக, அவருடைய நெருங்கிய சகாவாக செயல்பட்ட ஒருவர் தான் ராஜன் சத்யமூர்த்தி. பின்னர் ஒரு தடவை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2000 போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவர் பின்னர் நேரடியாக கருணா இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் நேரடியாக கருணாவுடன் இணைந்து கொண்டு இந்த 2004 நடந்த தேர்தலிலே கருணாவினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். இது உண்மையிலேயே அந்த மட்டக்களப்பிலே இந்த பிரதேசவாதத்தை தூண்டியவர்கள், யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதிரான ஒரு நச்சு விதியை விதைத்தவர்கள், அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நச்சு விதியை விதைத்தவர்களுக்கு அங்கே இந்த 2000 பின்னர் கருணா இந்த குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதன் பின்னர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு விடயமும் காணப்பட்டது. இது எல்லா சமகாலத்திலே கல்வித்துறையிலும் சரி அனைத்து துறைகளிலுமே இது வியாபித்திருந்தது. இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு பின்னர் முக்கியமான நிகழ்வுகளாக பொங்கு தமிழ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சி என்பது தமிழ் தேசியத்தின் ஒரு எழுச்சியாக, தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆனால் துரதிருஷ்டவசமாக மட்டக்களப்பிலே இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற முன்னணியிலே ராஜன் சத்தியபத்தி இருந்திருந்தார். விடுதலை போராட்டத்துக்கு நீண்ட காலமாக 30 வருடங்களாக விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவானவர்களாக அல்லது அந்த போராளிகளை போராட்டத்துக்கு அளித்த பெற்றோர்கள் பல இருந்தார்கள், ஆதரவாளர்கள் பல இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் ஊரங்கட்டப்பட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மிக நெருக்கமான ஒரு நபரை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உளவு பிரிவின் ஒரு முக்கியமான ஒரு நபரை, அல்ல இராணுவத்தருடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு நபரை கருணா இந்த பொங்கு தமிழ் போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற ஒரு முக்கிய நபராக, பிரதான ஏற்பாட்டாளராக நியமித்தது. உண்மையிலேயே இது அந்த வடக்கும் கிழக்கு பிரிவினைக்கு ஒரு வித்தாக இது அமைந்திருந்தது. அவர்கள் என்ன காரியத்தை கருணா மன்னிக்கவண்டி சத்தியமூர்த்தி போன்றவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை கருணா மிக இலகுவாக அவர்களுக்கு அவர்களுடைய பாதையை திறந்து விட்டிருந்தார். இந்த பொங்கு தமிழ் நிகழ்வுகள் அனைத்துக்குமே ராஜன் சத்தியமூர்த்தி அவர் முக்கிய ஏற்பாட்டாளராக இருந்தது மட்டுமில்லை, மட்டக்களப்பிலே நடைபெற்ற விடுதலை புலிகளின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்கின்ற ஒரு நபராக கருணாவினால் இவர் நியமிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பின்னர் 2004 தேர்தலிலே வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது கருணா முதலாவதாக தெரிவு செய்த நபர் ராஜன் சத்தியமூர்த்தி தான். இனியவர்கள் அதாவது பலர் இருந்தார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சரி தமிழர் விடுதலை கூட்டணியிலும் சரி பலர் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் உரங்கட்டிவிட்டு முக்கியமாக அந்த வேட்பாளர் பட்டியலே முதன்மையானவராக இங்கே ராஜன் சத்தியமூர்த்திக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது. அவரே இந்த ஏனைய வேட்பாளர்களை கருணாவுக்கு சிபாரிசு செய்கின்ற நபராக கூட ஒரு கட்டத்திலேயே அவர் வளர்ந்திருந்தார், செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்திருந்தார். பின்னர் இந்த கூட்டம் இந்த வேட்பாளர் தெரிவு தொடர்பாக ஜோசப் பிரகாசிங் அவர்களுடைய வீட்டிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட ராஜன் சத்தியமூர்த்தியின் குரல் தான் அங்கே ஓங்கி இருந்தது. அது முக்கியமான காரணம் கருணா அதற்கான ஒரு பாதையை திறந்து விட்டிருந்தார். அனைத்து விடயங்களுக்கும் ராஜன் சத்தியமூர்த்தியே பொறுப்பானவர் என்ற தோரணையிலே அதற்கான அதிகாரத்தை வழங்கிய ஒரு கட்டமாக ராஜன் சத்தியமூர்த்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2004 வேட்பாளர்களை தெரிவு செய்தல் கூட ஆதிக்கம் செலுத்தியிருந்தார்.
கருணா அணியினரை பொறுத்தவரையில் ராஜன் சத்தியமூர்த்தி அவர்களது நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதர். கருணாணியினர் கூறும்படியெல்லாம் ஆட்டம் போட வல்லவர். கருணா அணியினரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ராஜன் சத்தியமூர்த்தி மற்றும் அவரது உறவினர்கள் சிலரது பேர்களிலேயே சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார்கள். அரசியல் விவகாரங்களில் கருணாணியினரின் பிரதான ஆலோசகராக ராஜன் சத்தியமூர்த்தியே இருந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ராஜன் சத்தியமூர்த்தியை முன்னிறுத்தி மட்டக்களப்பின் அபிவிருத்தியையும் கருணாவின் தலைமைத்துவத்தையும் பிரச்சாரப்படுத்தி தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அவர்களுக்கு சத்தியமூர்த்தியின் வெற்றியை பாதிக்கக்கூடியதான விடயங்களை களத்தில் இருந்து அகற்றிவிடும் தேவையும் உருவாகியிருந்தது. அதனால் மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்ட மற்றைய 7 வேட்பாளர்களும் சத்தியமூர்த்திக்காகவும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் கருணாணியினர். மட்டக்களப்பு வேட்பாளர்களில் அநேகமானவர்கள் புதுமுகங்கள், தேர்தல் விடயங்களில் அனுபவமற்றவர்கள், இவர்களில் அநேகமானவர்கள் கருணாவின் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்கின்ற காரணத்தினால் தேர்தலில் வெற்றி பெற்று தெரிவு செய்யப்படுபவர்களை தலைமை தாங்கி அழைத்துச் செல்லும் ஒரு தலைவனாகவே ராஜன் சத்யமூர்த்தி கருணா அணியினரால் முதன்மைப்படுத்தப்பட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராஜ்சிங்கம் அவர்களின் தமிழ் தேசிய நிலைப்பாடு சத்யமூர்த்தியின் வெற்றிக்கு பலத்த சிக்கலாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து திரு பர்ராஜசிங்கத்திற்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து அவரை களத்தில் இருந்து அகற்றிவிட்டு சத்யமூர்த்தியை தனிக்காட்டு ராஜாவாக தேர்தலில் வீறுநடை போட வைத்தார்கள். ஆனால் பர்ராஜசிங்கம் தொடர்ந்தும் தளத்தை விட்டு அகலாமல் முரண்டு பிடிக்க அவரை வீட்டை விட்டு வெளியில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் கட்டி போட்டுவிட்டு அவரது ஆதரவாளர்களை மிரட்டி தேர்தலில் இருந்து ஒதுக்கிவிட்டு சத்யமூர்த்தியை தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வைத்தார்கள். அரசியல் அரங்கில் வெற்றி நடை போட்டு கருணாநிதியின் பயணம் ஆரம்பமானது.
ராஜன் சத்யமூர்த்தி அவர்களும் இந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக போட்டியிருந்தார். அவர் போட்டியிடுவதற்கான இந்த வேட்பாளர் தெரிவை செய்கின்ற போது கூட பல சர்ச்சைகளை மட்டக்களப்பிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் ஏற்கனவே வேறு ஒரு பெரியவாத கட்சியிலே ஒரு முக்கிய இடமாக இருந்தவர். அதை விட மட்டக்களப்பு நகரிலே இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் அவர் செயல்பட்டிருந்தார். அந்த பிரிவு ஏற்படுவதற்கு முன் இருந்த இறுதி மாவீர தின நிகழ்வில் கூட நானும் அங்கு சென்றிருந்தேன். நான் ஏற்கனவே நான் ஒரு ஊடகவியலாளராக செயல்பட்டதன் காரணமாக தரவையிலே அந்த மாவீரர் நிகழ்வு இடம்பெறுகின்ற போது எந்த ஒரு மாவீரர் தின நிகழ்விலும் அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகளை எடுத்து செய்ததை வரலாறை நாங்கள் காணவில்லை. ஆனால் கருணா அவர்கள் அதை செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதிலே ராஜன் சத்யமூர்த்தி அவர்களும் அதிலே முன்னின்று அது செய்யப்பட்டார். ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் அதை இப்பொழுது இருக்கின்ற பேராவூர் நகர சபையின் தவிசாளராக இருக்கின்ற அலிசாகிர் மௌலானாவும் அவரும் ஒரு நீண்ட நண்பர்களாக அல்லது அவர்களை ஒரு வழிகாட்டியாக அல்லது அவரை இவர் தொடர்பாளர்களாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார். அந்த அலிசாகிர் மௌலானா கூட அந்த மாவீரர் நிகழ்விலே வந்ததையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது பல ஊடகவியலாளர்களிடையே அது சந்தேகங்களை தோற்றுவித்திருந்தது. அங்கு வந்த பலர் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துகின்ற அவர்களை கூட இது நான் நினைக்கிறேன் வேண்டு வாத்தியங்கள் அடிக்கப்பட்டு அவர்களை அணிவகுத்து வந்தான் அந்த மாவீரர் தினத்துக்கு விளக்கு ஏற்றியது ஞாபகம் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த பிரிவு என்பது அல்லது தன்னிச்சையாக 2004 திடீரென்று ஏற்பட்டதாக அது இல்லை. ஏற்கனவே அது திட்டமிட்டு அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருந்து செயல்பட்டிருக்கின்றது. இந்த சக்திகளுக்கு பின்னால் இவ்வாறானவர்கள் யாரும் அதுக்கு ஒரு இடைத்தரகர்களாக ஏற்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் கூட இப்பொழுது எழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
அரசியல் அரங்கில் வெற்றி நடை போட்டு கருணாநிதியின் பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்க கருணாவின் அந்த பயணத்தை தடுத்து நிறுத்தும்படியான உத்தரவோடு வன்னியில் இருந்து ஒரு அணி மட்டக்களப்பை நோக்கி புறப்பட்டது. தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் தமிழீழ தேசிய தலைவருக்கு எதிராகவும் கருணாவினால் களமிறக்கப்பட்டிருந்த ராஜன் சத்யமூர்த்தி அவர்களை குறிவைத்து வன்னியில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த குழு மட்டக்களப்பின் செங்கலடி பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்தது. கருணாவிற்கு சார்பான நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கும்படியான எச்சரிக்கைகளை ராஜன் சத்யமூர்த்திக்கு வழங்கும்படியும் அப்படி அவர் நடந்து கொள்ளாவிட்டால் ராஜன் சத்யமூர்த்தி மீது அதிகுச்ச நடவடிக்கை எடுக்கும்படியான கட்டளை அந்த குழுவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அந்த குழு மெல்ல மெல்ல தனது நடவடிக்கைகளை மட்டக்களப்பில் ஆரம்பித்தது. வேந்தன் சத்தியன் என்கின்ற போராளிகளிடம் ராஜன் சத்யமூர்த்தியை குறிவைப்பதற்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. பெரெட்டா 92 ரக துப்பாக்கிகளுக்கு சப்ரசரை பொருத்திக் கொண்டு ராஜன் சத்யமூர்த்தியை நோக்கி நகர ஆரம்பித்தது அந்த குழு.
எல் மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.